அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 26 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் யா ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். நேபாளத்தில் நேற்று நடந்த நிலநடுக்கத்தில் சுமார் 2,300 பேருக்கும் அதிகமானவர்கள் இறந்திருக்கும் பின்னணியில் இன்று 2வது நாளாக வலுவான நிலநடுக்கம் தொடர்வதனால் ஏற்பட்டிருக்கும் பதற்ற நிலைமைகள் குறித்த செய்திகள்.
You see, as this rescue mission or, you know, search and rescue and relief had started, what added challenge to this was another major earthquake this morning, 6.7 Richter scale.
தொடர் நிலநடுக்கத்தினால் நிலை குலைந்திருக்கும் நேபாள நிலைமைகள் குறித்து அங்கே இருக்கும் இந்திய தூதரக அதிகாரி பிபிசி தமிழோசைக்கு அளித்த பிரத்யேக செவ்வி. நேபாளத்தில் தொடர்ந்து நிலநடுக்கம் ஏற்படுவதன் பின்னணியை விளக்கும் செய்தி குறிப்பு, நிறைவாக பொலிவிளக்கும் பொன்னிணை தொடரின் 7வது பகுதி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நலசாமி மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
நேபாளத்தில் 2,300 மேற்பட்டவர்கள் பலியான நிலநடுக்கம் ஏற்பட்டு ஒரு நாள் கடந்திருக்கின்ற நிலையில் இன்று மீண்டும் அங்கு கடுமையான நில அதிர்வுகள் உணரப்பட்டிருக்கின்றன. தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களுக்குள் செல்வதற்கு மீட்பு பணியாளர்கள் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துகின்றனர். ஒட்டுமொத்த உயிரிழப்புகள் பற்றிய முழுமையான தகவல்களை அறிய இன்னும் காலம் தேவைப்படும் என்று அவர்கள் கூறுகின்றனர். மருத்துவ பணியாளர்களும் உதவிப் பொருட்களும் அங்கு விமானங்கள் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றன. மேலும் கூடாரங்களும் குடிநீரும் சடலங்களை போர்த்துகின்ற பைகளும் அவசரமாக தேவைப்படுவதாக அரசாங்கம் கூறுகின்றது. மருத்துவமனை கட்டடங்களுக்குள் செல்ல காயப்பட்டவர்கள் அஞ்சுவதால் பொக்காரா நகரில் வழியில் வைத்து நோயாளிகள் சிகிச்சை பெறுகின்றனர். சேதமடைந்த வீடுகளுக்குள் இருக்க அச்சப்படுகின்ற 1,000 பேர் வரையில் நகரில் திறந்த வழியில் கூடாரங்களுக்குள் தஞ்சமடைந்திருப்பதாக காத்மண்டுவில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் கூறுகின்றார்.
நிலநடுக்கம் காரணமாக எவரெஸ்ட் மலைப்பகுதியில் நேற்று சனிக்கிழமை மலையறிகள் 17 பேர் பலியாகிய நிலையில் அங்கு ஏற்பட்ட புதிய நில அதிர்வுகளை தொடர்ந்து புதிய பனிப்பாறை சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. மேலும் உயிரிழப்புகள் குறித்த புதிய தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. தேடுதல் பணிகள் இமயமலையின் ஏனைய பகுதிகளுக்கும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளதாக நேபாள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மோசமான காலநிலை காரணமாக ஹெலிகாப்டர் மூலம் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகள் தடைபட்டுள்ளதாக நேபாளத்து சுற்றுலாத்துறை அமைச்சர் கூறினார். எவரெஸ்ட் மலையில் சுமார் 100 மலையேறிகள் வரை பாதுகாப்பாக உள்ளனர். ஆனால் அவர்கள் அங்குள்ள முகாம்களில் சிக்கியுள்ளனர்.
மலேசியாவில் IS ஆயுதக்குழுவுடன் தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டில் அந்நாட்டு போலீசார் பல சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதுடன் வெடிபொருட்களையும் கைப்பற்றியுள்ளனர். தலைநகர் கோலாலம்பூரிலும் சூழவும் உள்ள இடங்களில் தாக்குதல் நடத்த இவர்கள் திட்டம் தீட்டியிருந்ததாக போலீசார் கூறுகின்றனர். திங்களன்று அதிகாரபூர்வமாக தொடங்க இருக்கின்ற தென்கிழக்காசிய நாடுகள் கூட்டமைப்பின் மாநாட்டுக்கு தலைவர்கள் வருகின்ற நிலையில் கோலாலம்பூரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது.
சிரியா ஜிஹாதிகளால் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட ஸ்வீடன் பிரஜைகள் இருவர் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்களது குடும்பங்களுடன் சேர்ந்துள்ளனர். சிரிய எல்லையில் ஜோர்தானில் மிஷனரி ஊழியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தோமஸ் ஒல்சன் மற்றும் மார்டின் ரெயின் ஆகிய இருவரையும் 18 மாதங்களுக்கு முன்னர் அல்கொய்தாவுடன் சிரியாவில் செயற்படும் அல் நுஸ்ரா முன்னணி என்ற குழுவினர் கடத்தி சென்றிருந்தனர். இவர்களது விடுதலைக்காக சமரச பேச்சுக்களில் ஈடுபட உதவிய பலஸ்தீனியன் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளுக்கு ஸ்வீடன் வெளியுறவு அமைச்சர் தமது நன்றிகளை தெரிவித்தார். இவர்களது விடுதலைக்காக பெருந்தொகை பணம் கொடுக்கப்பட்டதா என்பது தெளிவில்லாமல் உள்ளது.
புருண்டியின் தலைநகர் புஜும்புராவில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே நடந்த மோதல்களில் குறைந்தது 2 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். பலர் காயமடைந்துள்ளனர். மேலும் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசார் கண்ணீர் புகையும் தண்ணீரையும் பீச்சி அடித்ததுடன் துப்பாக்கிச்சூடும் நடத்தியுள்ளனர். அதிபர் பியர் குரோன்சிசா 3வது தவணைக்கும் போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டதன் மூலம் அரசாங்கம் அரசியலமைப்புக்கு முரணாக சதி புரட்சி செய்வதாக எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுகிறது. எதிர்க்கட்சி ஆதரவு வானொலி நிலையம் ஒன்றுக்குள் பலவந்தமாக நுழைந்திருக்கின்ற போலீசார் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான நேரடி ஒலிபரப்பை நிறுத்தாவிட்டால் அதனை மூடிவிடப் போவதாக எச்சரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்காவின் பால்டிமோர் நகரில் காவலில் இருந்த கருப்பர் ஒருவர் இறந்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் காவலர்களின் கார்கள் கடைகளை அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டக்காரர்களில் பெரும்பாலானவர்கள் ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள். நகரின் மையத்தில் அவர்களுக்கும் கலவர தடுப்பு காவலர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. பலர் கைது செய்யப்பட்டனர்.
இன்றைய செய்தியரங்கத்தில் நீண்ட நேபாள கண்ணோட்டம். நேபாளத்தில் நேற்று நடந்த நிலநடுக்கத்தில் சுமார் 2300 பேருக்கும் அதிகமானவர்கள் இறந்திருக்கும் பின்னணியில் இன்று இரண்டாவது நாளாக வலுவான நிலநடுக்கம் தொடர்வதனால் ஏற்பட்டிருக்கும் நீடித்த பதற்ற நிலைமை குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தியறிக்கையில் பார்த்தோம். இதுகுறித்த பிபிசி மேலதிக தகவல்களை தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
நேபாளத்தில் கடந்த 80 ஆண்டுகளில் நடந்திருக்கின்ற மிகப்பெரும் நிலநடுக்கத்தில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2000 தாண்டிவிட்டது. நிலநடுக்கம் எவரெஸ்ட் மலையில் ஏற்படுத்திய பனிச்சரிவுகளில் சிக்கி 17 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். ஓராண்டுக்கு முன்னர் இங்கு ஏற்பட்ட பனிச்சரிவுகளில் 16 மலையேறி வழிகாட்டிகள் பலியானமை இங்கு நினைவு கூறத்தக்கது. இதனிடையே நேற்றைய பூகம்பத்தை தொடர்ந்து நேபாளம், இந்தியா மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகளில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் மிகவும் சக்தி வாய்ந்த நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது. நேபாள தலைநகர் காத்மண்டு 60 கிலோமீட்டர் தொலைவாக 6.7 அளவில் பதிவான இந்த நிலநடுக்கத்தால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு திறந்தவெளி பகுதிகளை நோக்கி ஓடினர். ராணுவ உதவி ஹெலிகாப்டர்கள் பறந்து திரிகின்றன. பாதிக்கப்பட்டவர்களை நோக்கி மேற்கு நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்கள் விரைந்திருக்கின்றன. காத்மண்டுவில் குறைந்தது 5 இடங்களில் தேடல் மற்றும் மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்துக்கு அருகே தரைமட்டமாகி கிடக்கின்ற உள்ளூர் வரி அலுவலகத்திலிருந்து 4 சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இலகுவில் சென்றடைய முடியாத பல பிரதேசங்களுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருப்பதால் நேற்றைய நிலநடுக்கத்தின் உயிரிழப்புகள் இன்னும் அதிகமாகவே இருக்கும் என்று ஊகிக்கப்படுகிறது. மலைப்பகுதிகளுக்கான பாதைகள் மண் சரிவுகளால் மூடப்பட்டு கிடக்கின்றன.
I think the main thing now is to get to the remote areas. This is a logistical nightmare because
இப்போதிருக்கின்ற முக்கிய பணி என்னவென்றால் இலகுவில் சென்றடைய முடியாத இடங்களை அடைவதுதான். நேபாளம் என்பது குன்றுகளும் பாறைகளும் நிறைந்த நாடு. நல்ல நாட்களிலேயே போக்குவரத்தில் சிரமங்கள் இருக்கின்ற நாடு இது. இப்போது நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. அண்டையில் எல்லையிலிருந்து இந்திய விமானப்படை தளத்திலிருந்து 4 ஹெலிகாப்டர்கள் வந்து பின்தங்கிய இடங்களுக்கு சென்றிருக்கின்றன என்றார் நேபாளி டைம்ஸ் இதழின் ஆசிரியர் குண்டா டிக்ஷித். சடலங்கள் காத்மண்டுவில் இருக்கின்ற மருத்துவமனைகளுக்கு கொண்டுவரப்படுகின்றன. காயமடைந்தவர்கள் நிரம்பி வழிவதால் மருத்துவமனைகள் சமாளிக்க முடியாமல் திணறுகின்றன. தலைநகரில் மட்டும் 700 மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளனர். நகர மத்தியில் இருக்கின்ற திறந்தவழி மைதானம் ஒன்றில் 1000 மக்கள் கூடாரங்களுக்குள் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். குடியிருப்புகளை இழந்தவர்களும் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்படலாம் என்று அஞ்சுபவர்களுமாக பெருமளவிலான மக்கள் குளிரையும் ஈரத்தையும் தாங்கிக் கொண்டு நேற்றைய இரவு பொழுதை வழியிலேயே கழித்திருக்கின்றனர். இயற்கை பேரழிவால் திணறுகின்ற நேபாள அரசுக்கு உதவுவதற்கு வெளிநாட்டு தலைவர்களுடன் தொண்டு நிறுவனங்களும் முன்வந்திருக்கின்றன. இலகுவில் செல்ல முடியாத பகுதிகளில் மீட்புப் பணிகளுக்காக இந்தியா ஹெலிகாப்டர்களை வழங்கி உதவியிருக்கிறது. அமெரிக்கா, பிரிட்டன், சீனா, பாகிஸ்தான் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இந்த உதவி திட்டத்தில் இணைந்திருக்கின்றன. செஞ்சிலுவை சங்கம், ஆக்ஸ்ஃபார்ம், எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பு, கிறிஸ்டியன் எய்ட் ஆகிய நிறுவனங்களும் அங்கு களத்தில் இருக்கின்றன. அவசர நிலைமைகள் ஏற்படலாம் என்ற எதிர்பார்ப்பில் நேபாளத்தில் ஏற்கனவே தயார்படுத்தல்களை மேற்கொண்டிருந்ததாக ஆக்ஸ்ஃபார்ம் தொண்டு நிறுவனத்தின் மனிதநேய பணிகளுக்கான இயக்குநர் ஜேன் கோக்கின் தெரிவித்தார்.
We all knew that something like this was coming, whether it was in 2 days or 20 years was unclear.
ஏதோ ஒன்று நடக்கக்கூடும் என்று நாங்கள் எல்லோரும் உணர்ந்திருந்தோம். 2 அல்லது 20 ஆண்டுகளிலோ என்பது எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அதனால் ஏற்கனவே குடிநீர், உணவுப் பொருட்கள் போன்றவை காத்மண்டுவில் கையிருப்பில் இருந்தன. அவை மக்களுக்கு இப்போது கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எங்களால் இங்கு முன்கூட்டியே வைத்திருப்பதற்கு சாத்தியமற்ற உதவிப் பொருட்கள் இப்போது இங்கு வந்து கொண்டிருக்கின்றன என்றார் ஆக்ஸ்ஃபார்ம் நிறுவனத்தின் இயக்குநர் ஜேன் கோக்கின். எவரெஸ்ட் மலைப்பகுதியில் இன்னும் பனிச்சரிவுகள் ஏற்படலாம் என்று அஞ்சப்படுகிறது. அங்கு அடிவார முகாமின் ஒரு பகுதி பனிச்சரிவினால் மூடப்பட்டதினால் கொல்லப்பட்ட 17 பேரில் கூகுள் நிறுவனத்தின் பணியாளரான டான் ஃப்ரெடின்பர்கும் ஒருவர் என்று அந்த நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அங்கு 61 பேர் காயமடைந்திருக்கின்றனர். அவர்களை காத்மண்டுவுக்கு ஏற்றி வர முயற்சிக்கின்ற ஹெலிகாப்டர்கள் கடுமையான மேகமூட்டத்துக்கு மத்தியிலும் பலரை மீட்டு வந்திருக்கின்றனர்.
Weather reports are particularly bad. Yesterday, Everest no helicopters could come in and out.
வானிலை நிலைமைகள் மிகவும் மோசமாக இருக்கின்றன. நேற்று எவரெஸ்ட் பகுதிக்கு எந்த ஒரு ஹெலிகாப்டரும் வந்து போக முடியவில்லை. எவரெஸ்ட் அடிவார முகாமில் ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவ சிகிச்சை ஏற்பாடுகள் நல்ல முறையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அங்கு ஹெலிகாப்டர்கள் செல்ல முடிந்தால் அவர்களை மீட்டு வருவதில் பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் மற்ற பின்தங்கிய கிராமங்களிலிருந்து காயமடைந்தவர்களை மீட்டு வருவதுதான் மிகவும் சிரமமான காரியமாக இருக்கும் என்றார் மலையேறிகளில் ஒருவரான கேண்டன் கோல். காத்மண்டுவுக்கும் பொக்காரா நகருக்கும் இடைப்பட்ட மத்திய நேபாளத்தில் சனிக்கிழமை காலை 7.8 அளவில் ஏற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் நேபாளத்தை தாண்டி இந்தியாவிலும் வங்கதேசத்திலும் திபெத் சீன பிராந்தியத்திலும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. நேபாளத்தில் தொடரும் நிலநடுக்கத்தின் தாக்குதல்களின் நேரடி பாதிப்பு என்ன மாதிரி இருக்கிறது என்று நேபாள தலைநகர் காட்மண்டுவில் இருக்கும் இந்திய தூதரக முதன்மை செயலாளர் கண்ணனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன். இப்போ பாதிக்கப்பட்ட பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிற எல்லா இடங்களையும் கண்டறிஞ்சிட்டாங்களா, அங்க போய் சேர்ந்துட்டாங்களா மீட்பு நடவடிக்கை குழுவாகட்டும் மத்த உதவி குழு?
ஆமா, மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. முக்கியமா வந்து ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க, அங்கதான் வந்து பாதிப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு அந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் வந்து மீட்பு பணிகள் நடத்துறதுக்கு மீட்பு குழுக்கள் போயிருக்காங்க. இந்தியாவில இருந்து ஒரு 12 மெடிக்கல் டீம் வந்திருக்காங்க, பிளஸ் டிசாஸ்டர் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டீமும் வந்து இந்தியா இருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து இங்க நேபாள ஆர்மி கூட சேர்ந்து அவங்களும் வந்து முழு முடிச்சுல ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் ஆபரேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க.
இன்னமும் கூட இந்த இடிபாடுகளுக்கு இடையிலிருந்து உயிரோடு ஆட்கள் மீட்கப்படுறாங்களா?
ஆக்சுவலா வந்து அதை பத்தி தகவல் எனக்கு அதிகமா தெரியல, பட் இங்க சிட்டில வந்து இந்த வேலி காட்மாண்டு வேலியில வந்து அந்த முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. இடிபாடுகள்ல வந்து இன்னைக்கு அங்க கோவில் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க, பட் மற்ற இடங்கள்ல வந்து எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தகவல் எனக்கு எதுவும் இல்லை.
நீங்க சந்திக்கிற அல்லது நேபாள அரசு மற்றும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறவங்க சந்திக்கிற மிகப்பெரிய சவாலா எதை பாக்குறீங்க இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல?
இங்க வெதர் வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு. ஒன்னு நைட்ல வந்து குளிர் வந்துருது, தென் அன்னெசரி பேனிக் இருக்கு. நிறைய வந்து ஆப்ரேஷன் ஷாப்ஸ் வர்றதுனால நிறைய பேனிக் இருக்கு. மக்களுக்கு வந்து சரியான முறையில அதுல அறிவுரை கொடுத்து அவங்களை வந்து அமைதியா அமைதிக்காக சொல்லணும். அதுதான் இப்போதைக்கு வந்து பெரிய ஒரு பேனிக். அந்த அதர் வாலண்டியர் ஆர்கனைசேஷனை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்களையும் யூட்டிலைஸ் பண்ணி பல நாடுகள்ல இருந்து வரக்கூடிய உதவிகள் எல்லாம் வந்து கையில் எடுத்துக்கிட்டு அவங்க கூட வந்து அவங்க அந்த மீட்பு பணியில ஈடுபடுறதா வந்து பெரிய சவாலா இருக்கு.
இந்தியர்கள் எத்தனை பேர் வந்து இங்க சிக்கியிருக்காங்க அல்லது உயிர் பலிகள் ஏதாவது ஏற்பட்டிருக்குங்கிற முழுமையான விவரங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கா?
இல்ல, அதை பத்தி முழுமையான விவரங்கள் எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. தகவல் வர வர நாங்க இந்தியன் தூதரகத்துல இருந்து என்ன முயற்சி செய்யணுமோ முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். நேபாள அரசோட இணைந்து செயல்பட்டு இருக்கோம். என்னுடைய காலேஜ்ல வந்து ஒரு 6 பேர் இறந்திருக்காங்க இந்தியர்கள் அப்படின்றது என்னுடைய நாலேஜ் ஒரு தகவல். பட் அது அதை பத்தி இப்ப நேஷனாலிட்டி பாக்குற அளவுக்கு இப்ப வந்து என்ன தகவலும் இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை.
எத்தனை இந்தியர்கள் உங்க உதவி தேடி வந்து இந்தியாவுக்கு திரும்பி இருக்காங்க அல்லது திரும்பறதுக்கு காத்திருக்காங்க, தமிழ்நாட்டில இருந்தோ இந்தியால இருந்தோ?
ஆக்சுவலா இந்தியால இருந்து நாங்க இந்த ரெடிஸ் பெட்டியில் வரக்கூடிய அந்த அதே ஏர்கிராப்ட்ல வந்து இந்தியர்களையும் அனுப்புறோம். அந்த மாதிரி அனுப்பும்போது கிட்டத்தட்ட ஒரு 800 இந்தியர்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறாங்க இது வரைக்கும். ஸோ மத்த நிறைய இந்தியர்கள் வந்து எங்க ஏர்போர்ட்ல திரண்டு இருக்காங்க. ஸோ ஃபர்தரா வந்து ஏதாவது விமானங்கள் இங்க வந்தது அப்படின்னாக்கா அதுல அவங்க அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம்.
அவங்க பல நூற்று கணக்கானவங்க இருக்காங்களா விமானத்துல காத்திருக்கிறாங்களா?
ஆமா, விமான நிலையத்துல காத்திருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, பல ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. இங்க அவங்க அவங்க கொண்டு போற அளவுக்கு விமானங்கள் இன்னும் வரல, அந்த அளவுக்கு விமானங்கள் வரல. இங்க சூழ்நிலையும் விமானங்கள் வர்ற அளவுக்கான சூழ்நிலையும் இப்ப இல்லை. காத்மாண்டு ஒரு சின்ன ஏர்போர்ட், அந்த சின்ன ஏர்போர்ட்ல வந்து நிறைய விமானங்களை கொண்டு வரவும் முடியாது. ஸோ அந்த பிரச்சனைகள் இருந்துட்டு
அப்படின்னா அந்த ஆயிரக்கணக்கானவர்களை அங்க வந்து உணவு கொடுத்து தங்க வைக்கிறதே ஒரு பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கும் இல்லையா?
பெரிய சவாலாதான் இருக்கும். ஏர்போர்ட்டுக்கு எதிர்க்க வந்து அது பெரிய சவாலாதான் இருக்கு.
மின்சாரம் மற்ற தகவல் பரிமாற்றம் அது மாதிரி விஷயங்கள் வந்து முழுமையா அங்க வந்து செதஞ்சிருக்கிறதா கேள்விப்படுறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க காட்மாண்டு மற்றும் உள்ள பகுதிகள்?
அப்படிதான் இருக்கு. மின்சாரம் இல்ல, மின்சாரம் வந்து எங்கேயுமே வந்து தீர்மானிக்கப்படல. அந்த தகவல் பரிமாற்றமும் கம்யூனிகேஷன் சிஸ்டமும் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகல. ஒன்னு ரெண்டு செல்போன் வந்து அப்பப்போ ஒர்க் ஆகுது, அதை பயன்படுத்தி தான் வந்து நாங்கள் மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம்.
உங்க அபிப்பிராயத்துல ஓரளவுக்காவது சகஜ நிலைமை திரும்பறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க?
கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு வாரம் மாதம் ஆகும் நிலைமை திரும்புறதுக்கு. அட்லீஸ்ட் ஒரு நார்மல் ருட்டீனுக்கு எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்து மீட்பு பணிகள் இறங்கி செயல்படுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாரம் மாதம் ஆகும்.
நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் இருக்கும் இந்திய தூதரக முதன்மை செயலாளர் கண்ணன், நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கும் நிலநடுக்கம் எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஒன்றுதானா என்றும், அங்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் இருக்கக்கூடிய சவால்கள் பற்றியும் பிபிசியின் தெற்காசிய சுற்றுச்சூழல் விவகார செய்தியாளர் நவீன் கட்காவிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
It was expected because you see this country lies in a very very active seismic zone.
இந்த நிலநடுக்கம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். அதாவது இந்த நாடு நிலநடுக்கங்கள் அடிக்கடி ஏற்படக்கூடிய வலயத்தில் தான் அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த நிலநடுக்கம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதுதான் ஒரே ஒரு கேள்வியாக இருந்தது. கடைசியாக நடந்த மிகப்பெரிய பூகம்பம் 1934 நடந்தது. அதற்கிடையில் பல சிறு சிறு நிலநடுக்கங்களும் பதிவாகி இருக்கின்றன. அதற்கு பின்னர் இதுதான் மிகப்பெரிய நிலநடுக்கம் என்றார் பிபிசியின் தெற்காசிய சுற்றுச்சூழல் விவகார செய்தியாளர் நவீன் கட்கா. இன்று இரண்டாவது நாளாகவும் மீட்புப் பணிகளும் நிவாரணப் பணிகளும் தொடர்ந்து வருகின்றன. இந்த பணிகளில் நேபாளத்துக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால் என்ன என்று அவரிடம் கேட்டேன்.
You see, as this rescue mission or, you know, search and rescue and relief had started, what added challenge to this was...
இந்த மீட்பு பணிகளும் நிவாரணப் பணிகளும் தொடங்கிய நிலையில் இவற்றுக்கு இன்னொரு சவாலாக இன்னொரு பெரிய நிலநடுக்கம் 6.7 ரிச்டர் அளவில் இன்று ஏற்பட்டிருக்கிறது. இப்போது சேதங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் இன்னும் அதிகமாக பீதியடைவார்கள். மக்களை ஆசுவாசப்படுத்துவது மிகப்பெரிய சவால். இலகுவில் சென்றடைய முடியாத பின்தங்கிய இடங்களுக்குள் செல்வதில் இருக்கின்ற சிரமங்கள் ஒருபுறம் இருக்க, தலைநகர் காத்மண்டுவுக்குள்ளேயே சிரமங்கள் இருக்கின்றன. எனவே அந்த தொலைதூர பகுதிகளுக்குள் சென்று மீட்பு பணிகளை மேற்கொள்வது என்பது மிகப்பெரிய சவால் என்றார் நவீன் கட்கா. இந்தியா போன்ற அண்டை நாடுகளும் மற்ற பல வெளிநாடுகளும் சர்வதேச தொண்டு நிறுவனங்களும் நேபாளத்துக்கு இந்த பணிகளில் உதவ முன்வந்திருக்கின்றன. இந்த உதவிகள் எந்த அளவுக்கு நேபாளத்துக்கு உகந்ததாக இருக்கின்றன?
You know, whatever has been announced, they by and large appear to be quite helpful things.
அறிவிக்கப்பட்டிருக்கின்ற உதவிகளை பார்க்கின்ற போது பொதுவாக அவை நேபாளத்துக்கு உதவிகரமானவை என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அந்த உதவிகள் சரியாக பயன்படுத்தப்படுமா, தேவைகள் உள்ளவர்களை அவை சென்றடையுமா போன்றவை தான் இங்கு இருக்கின்ற கேள்விகள். அதற்கு இரண்டு வேலைகள் நடக்க வேண்டும். ஒன்று, சேதங்களின் அளவை மதிப்பிட வேண்டும். அடுத்து, எங்கெங்கு அவசர தேவைகள் இருக்கின்றனவோ அந்த இடங்களை சென்றடைய வேண்டும். வெளிநாட்டு உதவிகள் இந்த மக்களுக்கு உதவக்கூடும். ஆனால் நேபாளத்தில் உறுதியான அரசாங்கம் ஒன்று இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது. நிர்வாகம் சம்பந்தப்பட்ட கேள்வி. நேபாளம் இன்னும் அரசியல் ரீதியில் ஸ்திரமற்ற ஒரு நாடு. எனவே நல்ல நிர்வாகம் சம்பந்தப்பட்ட கேள்வி இன்னும் ஒரு சவாலாக அங்கு இருக்கும் என்றார் பிபிசியின் நேபாள சேவையின் முன்னாள் செய்தியாளரும் தெற்காசிய சுற்றுச்சூழல் விவகார செய்தியாளருமான நவீன் கட்கா.
ஜெயபிரகாஷ் நல்லசாமி, நேபாளத்தில் தொடர்ந்து நிலநடுக்கம் ஏற்படுவதன் பின்னணி என்ன விளக்குகிறது பிபிசியின் செய்திக்குறிப்பு. தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
நேபாளம் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பிராந்தியத்தில் இருக்கும் ஒரு நாடு. உலகிலேயே அதிக நில அதிர்விற்கு உள்ளாகும் பகுதி இதுவன்று ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட நாடு நேபாளம். உலக உருண்டையின் மேற்பரப்பான நிலம் என்பது டெக்டானிக் பிளேட்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் நிலத்தின் மேலடுக்குகளாலானது. இந்த நிலத்தின் மேலடுக்குகள் ஒன்றோடு ஒன்று உரசும் போது அல்லது ஒன்றை விட்டு மற்றொன்று விலகும் போது நிலநடுக்கம் ஏற்படும். மத்திய ஆசியா அமைந்துள்ள யூரேசியன் டெக்டோனிக் பிளேட் மற்றும் அதன் கீழ்ப்புறமாக உள்ள இந்தியன் டெக்டோனிக் பிளேட் ஆகிய இரண்டு தட்டுக்களின் உரசலின் விளைவாகவே இமயமலை சாரல்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இமயமலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் நேபாளம் என்பது இந்த இரண்டு முக்கிய நில அடுக்குகள் தொடர்ந்து உரசும் மோதும் புள்ளியில் இருக்கிறது என்பதால் நிலநடுக்கத்தின் மையப்புள்ளியை தன்னுள்ளே கொண்டிருக்கும் நாடாகவே நேபாளத்தை நிலவியலாளர்கள் கணித்து வருகின்றனர். இந்த இரண்டு மிகப்பெரிய நில அடுக்குகளும் ஆண்டுக்கு 2 சென்டிமீட்டர் அளவில் ஒன்றின் மேல் மற்றியதாக மேலறி செல்கின்றன. இப்படியானதொரு செயற்பாடு காரணமாகவே தற்போதைய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்கிறார் பிரித்தானியா திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் கோள்கள் மற்றும் புவியியல் பேராசிரியர் டேவிட் ரோத்தெரி. அங்கு அடிப்படையாக 2 அல்லது 3 முக்கிய உரசல் புள்ளிகளில் இமயமலை முகடுகள் இந்திய தட்டின் மேல் ஏறும்படி உந்தப்படுகின்றன. புவித்தட்டுகளிடையே ஏற்பட்ட சில முக்கிய மென்மையான உராய்வு காரணமாகவே கூட இந்த நகர்வு ஏற்பட்டு இந்த பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது என்றார் பேராசிரியர் டேவிட் ரோத்தெரி. பிரித்தானிய அரசாங்கத்தின் பிரத்யேக ஆலோசகராக பணியாற்றிய ஆக்ஸ்போர்ட் அபிவிருத்தி ஆலோசகர்கள் நிறுவனத்தின் உறுப்பினர் ஜான் பெனட் ஒரு பாரிய நிலநடுக்கத்தை எதிர்கொள்வதற்கு நேபாளம் ஆயத்தமாக உள்ளதா என்பது குறித்து கடந்த 10 நாட்களின் முன்னர் கணிப்பீடுகளை மேற்கொண்டிருந்ததுடன் பேரழிவிற்கு முகம் கொடுக்கும் அளவிற்கு நேபாளம் தயாராக இருக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார்.
We looked at how the search and rescue teams were being trained. We looked at pre-positioning of stocks.
நிலநடுக்கம் நிகழ்ந்தால் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபடும் குழுவினர் எவ்வாறு பயிற்றுவிக்கப்பட்டுள்ளனர் என்பதை நாங்கள் ஆராய்ந்தோம். கையிருப்புகளை முன்கூட்டியே தயாராக வைத்துக் கொள்வதை, பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கான ஆயத்த பயிற்சிகள் மற்றும் அவர்கள் செயற்பாடுகள், அவசர சேவை நிலையங்களில் அரசின் செயற்பாடு போன்றவற்றையும் நாங்கள் பரிசீலித்தோம். இன்று நிகழ்ந்திருக்கும் இவ்வளவு பெரிய பேரழிவை எதிர்கொள்வதற்கு நேபாளம் தயாராக இருக்கவில்லை. 1934 முதல் இந்த அளவிற்கு மோசமான நிலநடுக்கம் நேபாளத்தில் ஏற்பட்டிருக்காத நிலையில் அதற்கான ஆயத்தம் தொடர்பில் மக்களுக்கு அதிகம் போதுமான விழிப்புணர்வு இருக்கவில்லை எனவும் குறிப்பிட்டார். புவித்தட்டுகளின் இவ்வாறான நகர்வுகள் காரணமாக ஏற்படும் நிலநடுக்கங்களின் மோசமான பாதிப்புகளிலிருந்து புவித்தட்டுக்கள் உரசும் புள்ளிகளில் அமைந்துள்ள உலகின் ஏனைய பிரதேசங்களில் வாழும் மக்களை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பது குறித்த விவாதங்களும் ஆய்வுகளும் மீண்டும் முன்னுக்கு வந்துள்ளன.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக
நதி காவிரி சந்திக்கும் பிரச்சனைகளை ஆராயும் தொடர் 7ஆம் பாகம் தயாரித்து வழங்குபவர் சுவாமிநாதன்.
ஒரு நதியில் ஓடும் நீரை கடத்தி பூமிக்கு கீழே கொண்டு செல்வதிலும் நீரில் கலக்கும் மாசுகளை பிடித்து சேகரித்து வைத்துக் கொள்வதிலும் மணல் முக்கிய பங்கு வகிக்கிறது. காவிரி படுகையில் பெரிய அளவில் நடக்கும் மணல் கொள்ளை நதியின் நீரை கெடுக்கிறது, விவசாயத்தையும் பாதிக்கிறது.
நேரடியான பாதிப்புகள் அதிகமாக இருக்குங்க. காவிரியில் மணல் அள்ளி தண்ணிகள்லாம் வந்து தேங்காமல் மழை தண்ணியோ காவிரி தண்ணியோ வந்ததுன்னா நேராக போய் கடலுக்கு போய் சேர்ந்துருதுங்க. அதனால் நிலத்தடி நீர் வந்து நாளுக்கு நாள் கீழே இறங்கி போயிட்டுருக்குங்க. இந்த போர் தண்ணி ஒரு சேப்பு கலர் தண்ணியாக வருதுங்க. பயிருக்கு இந்த தண்ணீரை போர் தண்ணியை பாய்ச்சும்போது பயிர் சரியாக வரதில்லைங்க.
மாப்பா சின்னத்துறை, மாவட்ட தலைவர், தமிழக விவசாயிகள் சங்கம், திருச்சிராப்பள்ளி. இந்த மணல்ற விஷயம் வந்து வந்துங்க அரசே கையாண்டா பிரச்சனை இல்லை, தனியாருக்கு குத்தகைக்கு விட்டதுனால 20 அடி ஆழம் 30 அடி ஆழம்னு பல இடங்களில் அளவுக்கு அதிகமாக மணலை சுரண்டி எடுக்கிறதுனால தான் நிலத்தடி நீர் கம்ப்ளீட்டாகவே பாதிச்சு போயிடுதுங்க. இன்னொரு வகையில் பூமியினுடைய தண்ணியையும் உறிஞ்சி எடுக்கிறாங்க, மேலே இருக்க மணலையும் சுரண்டி எடுக்கிறனால காவேரி படுகையே பனைமரம், தென்னை மரம், புளிய மரம் கம்ப்ளீட்டாக காய்ந்து இப்போ தோப்பு தோப்பாக காய்ஞ்சி போய் இன்றைக்கி மழை நீர் ஆதாரமே அற்று போய் இன்றைக்கி திருச்சியில் மழையே கிடையாது.
உங்கள் பேர் சார்?
என் பேர் ரங்கராஜ்.
திருச்சி மாவட்டத்தில் எந்த அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளப்படுது?
குளித்தலையிலேருந்து உங்களுக்கு இங்கிட்டு கல்லணை வரைக்குமே மணல் நிறையா அள்ளுறாங்க. திருச்சி மாவட்டத்திற்கு மட்டும் மணல்னா ஓரளவு இதாக இருக்கும். எல்லா இடத்துக்கும் போகிறனால இங்கேருந்து போகிறனால கோயம்புத்தூர் எல்லாமே இங்கேருந்து போகிறனால உங்களுக்கு அதிகமாக அள்ளி இதாகிடுறாங்க. அதாவது சேசிபி வந்து அள்ளுறதுனால உங்களுக்கு மணல் அதிகமாக போகுது, வெளியில் போகுது. அதே ஆள் அள்ளும்போது ஆழம் போகாது.
சில நேரங்களில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இடத்துலையும் அள்ளுறாங்க, அங்கீகரிக்கப்படாத இடத்துலையும் ரவுடித்தனம் பண்ணி சில தாதாக்கள் ஆட்களை வைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய மணல் சுரண்டல் நடக்குது. இடையில நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றங்கள் சில வழிகாட்டுதல் பண்ணியிருக்கு, இவ்வளோ அகல நீளம்தான் எடுக்கணும்னு. அந்த விதிமுறையை யாருமே பின்பற்றுறதில்லை. கிட்டத்தட்ட காவேரியில் மண் எடுத்தால் அவர் 15-14 மீட்டர் கீழே போயிடுறான், மண் இருக்கிற அளவுக்கு போயிடுறான். அது எந்த வகையிலையும் தடுத்து நிறுத்த முடியல. பப்ளிக் பார்வையாளராக இருக்காங்க. மண் அதிகமாக அள்ளுவதால் தண்ணீருடைய சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்குது. காவேரி தண்ணீரே பழைய நிலையில் இல்லை, அதனுடைய தரம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தரம் சுத்தமாக அந்த தண்ணீர் இழந்து போயிடுச்சு. அந்த தண்ணீரில் இருக்கிற ஊட்டச்சத்தும் இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு
திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் நெடுஞ்சாலை காவேரியை ஒட்டி செல்கிறது. சாலை நெடுக்க மணல் லாரிகள் செல்கின்றன. காவேரி நதியில் பல இடங்களில் மணல் குவாரிகள் இருக்கின்றன. மேலணைக்கு மேற்கே இருக்கின்ற குமாரமங்கலம் பகுதியில் இருக்கின்ற ஒரு மணல் குவாரியில் நாம் இருக்கின்றோம். இந்த குவாரிக்கு பக்கத்தில் இருப்போருக்கு யார் இங்கே மணல் இடிக்கிறார்கள் என்பதே தெரியவில்லை.
இந்த இதுதா, அது என்ன பிடபிள்யூடா? அது
பிடபிள்யூடியா?
இது பிரைவேட், இது தான் அங்கே தான்
கொட்டுறது. ஜஸ்ட் சொல்லுங்கள், நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க, எத்தனை வருஷமாக இங்கே மண் எடுக்கிறாங்க?
ஏன்னோ இந்த ரீச்சுக்கிட்டாங்க வாங்க, அங்கே ஒருத்தர் வந்து நம்ம ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த நீ கூட மண் கூட வந்து அள்ளக்கூடாதுன்னு தேக்கினா தானே.
காவேரி இங்கே 1 கிலோமீட்டருக்கு மேல் அகலமாக இருக்கிறது. காவேரியின் வலது கரையொட்டி 100க்கும் மேற்பட்ட லாரிகள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. பிரம்மாண்ட இயந்திரங்கள் மூலம் சுரண்டி எடுக்கப்படுகின்ற மணல் டிப்பர் லாரிகளில் கொட்டப்படுகிறது. லாரிகள் செல்வதற்காகவே நதிக்குள் பல மீட்டர் தூரத்திற்கு பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 நிமிடத்திற்குள் டிப்பர் லாரி மணலால் நிரப்பப்பட்டு விடுகிறது. இங்கே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஒரு மணல் லாரி ஓட்டுநரிடம் பேசினேன்.
உங்கள் பேர்
ஆர் கண்ணையன்.
நீ என்ன பண்ணுறீங்க?
டிரைவரும் சார்.
உன்னால் எத்தனை லோடு அடிப்பீங்க
சார்? 10 லோடு வரும்.
எத்தனை டன் எடுக்க முடியும் ஒரு லோடுக்கு?
ஒரு லோடுக்கு எடுத்தால் 5 டன் வரும்.
இது கவர்மெண்ட் குவாரியா இல்லை ப்ரைவேட் குவாரியா?
இது ப்ரைவேட் குவாரி.
இங்கே ஒரு நாளைக்கு எத்தனை லாரி வந்து போகுது?
இங்கே இந்த இடத்துல மட்டும் ஒரு ஹலோ.
தொலைபேசியின் மறுமுனையில் சற்றே அதட்டலான குரலை கேட்ட அந்த ஓட்டுநர் அப்படியே லாரிகளுக்கு பின்னால் சென்று மறைந்துவிட்டார். மற்ற ஓட்டுநர்களும் அங்கிருந்து வேகமாக அகன்று சென்று விட்டனர். சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு கிளீனரிடம் பேச்சு கொடுத்தேன்.
உங்கள் பேர்?
என் பேர் சீதாராம. நான் கிளீனராக இருக்கேன்.
ஒரு நாளைக்கு எத்தனை லோடு ஓட்டிங்க?
எல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. நான் இன்னைக்கு தாங்க வந்திருக்கேன் ஊர்லேருந்து.
எவ்வளோ படிச்சிருக்கீங்க?
நான் 9th.
வெளியாட்கள் குவாரி பகுதிகளுக்கு வருவதை கண்காணித்து தடுக்கவே சிலர் இருக்கின்றனர். இவர்கள் சிலர் அணிதிரட்டி கொண்டு நம்மை நோக்கி வர பாதுகாப்புக்காக வேகமாக மணல் குவாரியிலிருந்து வெளியேறும் சூழல் நமக்கு ஏற்பட்டது. மணல் வியாபாரம் என்பது ஒரு மாஃபியா தொழிலாகத்தான் தமிழகத்தில் நடப்பதாக கூறுகின்றார் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் கனிமவள முறைகேட்டை ஆராயும் சகாயம் குழுவின் ஆதரவு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முகிலன்.
தமிழகத்தில் வந்து மொத்தம் வந்து 35 ஆறுகள் இருக்குது. 35 ஆறுகளிலுமே மணல் கொள்ளை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு. 1 சென்டிமீட்டர் மணல் உருவாவதற்கு 100 ஆண்டு காலம் ஆகும் என்று அறிவியலாளர்கள் தெளிவாக அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மணலை அதனால்தான் அளவிற்கு அதிகமாக சேரக்கூடிய இடங்களில் மட்டும் 1 மீட்டர் ஆழத்திற்கு எடுக்கலாம் என்று அனுமதி கொடுக்கிறார்கள். ஆனால் நடைமுறையில் அப்படி எதுவும் நடப்பதில்லை. இதை எந்த ஒரு மக்கள் பிரதிநிதிகளும் இதை கண்காணிக்க முடியாது. உள்ளூர் மக்களும் இதை கண்காணிக்க முடியாது. அதிகாரிகள் மணல் மசியாக்கள் ஆட்சியாளர்கள் என்ற முக்கூட்டில் வைத்துக் கொண்டு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் இந்த கடந்த 20 ஆண்டுகளில் தமிழகத்தில் அல்ல கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. மணல் கொள்ளை எதிர்ப்பதற்காக மட்டும் 10க்கும் மேற்பட்டோர் உயிர் வந்திருக்கிறார்கள் கடந்த 10 ஆண்டுகள்ல. தமிழ்நாட்டில் மட்டும் தினசரி 90,000 லாரிகளில் மணல் அள்ளப்படுவதாக கணக்கு இருக்கிறது. வெளிநாடுகளுக்கு மாலத்தீவிற்கு மட்டும் தமிழகத்திலிருந்து ஆண்டு 1க்கு 13 லட்சம் டன் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அரபு நாடுகளுக்கு இங்கே இருந்து மணல் அனுப்பப்படுகிறது.
மணல் கொள்ளையை தடுக்கவும் மணல் எடுப்பதை முறைப்படுத்தவும் சென்னை உயர்நீதிமன்றம் 2010ஆம் ஆண்டு அளித்த தீர்ப்பே இதுவரை அமல்படுத்தப்படவில்லை. கட்டுமான தேவைகள் பெருகியுள்ள நிலையில் வெளி மாநிலத்திற்கும் வெளிநாடுகளுக்கும் மணல் ஏற்றுமதி செய்வதை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் சில சுற்றுச்சூழல் ஆர்வலர்களால் முன்வைக்கப்படுகிறது. மேட்டூர் உள்ளிட்ட பெரிய அணைகளில் பல ஆண்டுகளாக படிந்திருக்கின்ற மண்ணை சுத்திகரித்து பயன்படுத்தினாலேயே தமிழகத்தின் மணல் தேவையை ஈடுகொடுக்க முடியும் என்கிறார் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தர்ராஜன்.
இன்னைக்கு எடுக்கப்படும் மணலில் கிட்டத்தட்ட 80% மணல் பக்கத்து மாநிலங்களுக்கும் மற்ற நாடுகளுக்கு தான் போகுது. நம்ம உள்நாட்டில் வந்து 20% தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, குளங்கள்லேயும் அணைகள்லேயும் அவ்வளோ மண் வண்டல் மண் குபிஞ்சிருக்கு. அணையில் கிட்டத்தட்ட 40லேருந்து 50 அடிக்கு வண்டல் மண் இருக்குது. அந்த மண் எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். நம்ம எவ்வளோ சொல்லியாச்சு, அதில் ஒரு 10% வந்து அந்த டேமோட ஸ்டெபிலிட்டிக்காக நீங்கள் விடணும். மிச்சம் 40 அடிக்கு அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதிகமாக ஸ்டோர் பண்ண முடியும், அந்த ஆற்றிலேருந்து மணல் எடுக்கிறதும் வந்து குறையும். இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் உள்ள குளங்களில் அணைகளில் உள்ள மணல் எடுத்தாலே அடுத்த 15-20 வருஷத்துக்கு தேவையான மணல் தமிழ்நாட்டுக்கு போதும். நீங்கள் ஆற்று மணல் எடுக்க முழுவதும் தடை பண்ணிடலாம்.
ஆனால் அது சேரும் சகதியுமாக இருக்கும், நல்ல மணலாக இருக்காதுன்னு ஒரு சொல்லலாம்.
இல்லை, அது வந்து கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மணல்னு சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து சொல்லிட்டாங்க. ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் மேட்டூர் அணையில் இருக்க மணல் நீங்கள் எதுவும் காசு தர வேண்டாம், நாங்களே இலவசமாக அள்ளிக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸே கேட்குறாங்க அரசாங்கத்தை.
மணல் கொள்ளை குறித்து பேச பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட நிர்வாகம் என எந்த ஒரு தரப்பும் முன்வரவில்லை. கடல் மணலை சுத்திகரித்து பயன்படுத்துவது, செயற்கையாக மணலை உருவாக்குவது போன்ற முயற்சிகள் வெளிநாடுகளில் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆனால் இதுபோன்ற மாற்று ஏற்பாடுகள் குறித்து தமிழகத்தில் பரந்துபட்ட கலந்துரையாடல்கள் இன்னமும் இடம்பெறவில்லை.
பொலிவிளக்கும் பொன்னி நதி 7ஆம் பாகம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சுவாமிநாதன்.
அடுத்து இருக்கும் நேரத்தில் ஒரு தலைப்புச் செய்தி.
நேபாளத்தில் நேற்று சனிக்கிழமை நடந்த நிலநடுக்கத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 2400 அதிகரித்திருக்கிறது.
தற்போது வந்த செய்தியை கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.